நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். சிட்னியில் தமிழ் அமைப்புகளும் தமிழ் வர்த்தக அமைப்புகளும் இணைந்து நடத்திய மாபெரும் பொங்கல் விழா பெண்டில் ஹில் எனும் இடத்தில் ஜனவரி மாதம் 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கோலாகலமாக நடைபெற்றது. அந்நிகழ்வின் போது ஆதிச்ச நல்லூர் குறித்த கண்காட்சியில் ஈடுபட்டிருந்தவர் முத்துகிருஷ்ணன் அவர்கள். தமிழ்நாட்டிலிருந்து தற்போது ஆஸ்திரேலியா வந்திருக்கும் அவர் சமூக ஆர்வலர், சுற்றுச்சூழல் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி வரும் எழுத்தாளர், கட்டுரையாளர், தொலைக்காட்சி விமர்சகர் என்று பன்முகம் கொண்ட முத்துகிருஷ்ணன் அவர்களை அப்போது நாம் சந்தித்து உரையாடினோம். முத்துகிருஷ்ணன் அவர்கள் தன்னை இப்படி முதலில் அறிமுகம் செய்து கொண்டார்.
எழுத்தாளர் முத்துகிருஷ்ணன், தமிழகத்தின் மதுரையிலிருந்து சிட்னி பொங்கல் விழாவுக்காக வந்திருக்கிறேன். இந்த ஆண்டு ஆதிச்சநல்லூர் அகழ்வாய்வுகள் குறித்த கண்காட்சியை தமிழ் மக்களை காண்பிக்கிறதாக கொண்டு வந்திருக்கேன்.
தமிழ்நாட்டில் அகழ்வாராய்ச்சியின் பயனாக கிடைத்த தரவுகளை, ஆதாரங்களை தமிழ் மக்கள், குறிப்பாக ஆஸ்திரேலிய தமிழ் மக்கள் ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் அவரிடம் கேட்டேன்.
2013 கீழடி அகழ்வாய்வுகள் தொடங்கிய பிறகு தமிழ்நாட்டில் இருக்கும் தமிழர்கள் மட்டுமல்ல, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தமிழர்கள் மத்தியில் கீழடி என்கிற சொல் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. கீழடி அகழ்வாய்வுகளை முதல் முறையாக லட்சக்கணக்கான மக்கள் சென்று பார்த்தார்கள். ஒரு 100 காலத்திற்கும் மேலாக ஏராளமான அகழ்வாய்வுகள் தமிழகத்தில் நடைபெற்ற போதும் அந்த அகழ்வாய்வுகள் எல்லாமே அந்த துறை சார்ந்த நடவடிக்கையாக இருந்தது. அது பொதுமக்கள் பங்கேற்கக்கூடிய நடவடிக்கையாக இல்லை. கீழடியில் முதல் முறை ஒரு அகழ்வாய்வு, ஒரு அறிக்கையாக மட்டுமே மாறுகிற அகழ்வாய்வு பொதுமக்கள் மத்தியில் ஆர்வம் ஏற்படுத்துகிற ஒன்றாக மாறியது. மதுரையில் அந்த அகழ்வாய்வு நடைபெற்ற காலங்களிலே சனி ஞாயிற்களில் 15,000-20,000 பேர் அகழ்வாய்வு குழிகளை பார்க்க சென்றார்கள். அப்போ இந்த சமூகத்திற்கு முதல் முறையாக அப்படியான அகழ்வாய்வு குழிகளை நேரடியாக சென்று பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பும், அந்த அகழ்வாய்வில் கிடைத்த 5,000-க்கும் மேற்பட்ட பொருட்களை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைத்தது. அப்போ தமிழர்களினுடைய தொன்மை, வரலாறு, நம்முடைய மூதாதையர்கள் பயன்படுத்திய பொருட்கள் என ஒரு மிகப்பெரிய வரலாற்று விழிப்புணர்வை கீழடி நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தது. அந்த விழிப்புணர்வின் வெளிச்சத்தில் அதனுடைய ஒரு பின்னொட்டாக இன்னைக்கு ஆதிச்சநல்லூர், சிவகலை, அழகங்குளம், கொற்கை என தமிழ்நாடு முழுவதிலும் அகழ்வாய்வுகளை கூர்ந்து பார்க்கக்கூடிய அல்லது அவையெல்லாம் பொதுமக்களினுடைய கவனத்திற்கு சென்றாக வேண்டிய விஷயங்களாக இன்னைக்கு மாறியிருக்கு என்பதை நான் பார்க்கிறேன்.
தமிழ் மக்களின் பண்பாட்டை, வரலாற்றை, பழம்பெருமையை இந்த அகழ்வாய்வுகள் அதன் முடிவுகள் தெரிவித்தாலும் அதை ஏன் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் அவரிடம் கேட்டேன்.
நான் இப்போ உலகம் முழுக்க பயணிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் இப்போ லண்டன் போனீங்கன்னா பிரிட்டிஷ் மியூசியம் தான் முதலில் நான் போகக்கூடிய இடம்னு வச்சுக்கோங்க. இது மாதிரி இன்றைக்கி நான் பார்க்குறேன், அது அபுதாபியில் லூவராக இருக்கலாம், உலகம் முழுக்க இன்றைக்கி அருங்காட்சியகங்களின் ஒரு அலை வீசிக்கொண்டிருக்கிறது. உலகத்தில் இருக்கக்கூடிய மிகச்சிறிய நாடுகள் வரை எல்லோருமே தாங்கள் யார் என்கிற ஒரு கேள்வியை கேட்குறாங்க. நான் யார், என்னுடைய வரலாறு என்ன, என்னுடைய தொன்மை என்ன, அது எந்த இனமாகவும் இருக்கலாம், ஒவ்வொரு இனமும் தன்னுடைய எச்சங்கள் எவை, தான் எங்கிருந்து வந்தோம் என்று இன்றைக்கி கடந்த ஒரு 15-20 வருஷமாக பார்த்தீங்கன்னா மைக்ரேஷன் தியரிஸ் பற்றி நிறைய ஒர்க் நடந்திருக்கு. 65,000 ஆண்டுகளுக்கு முன்பு ஆப்பிரிக்காவை விட்டு வெளியே கிளம்பிய கூட்டம் உலகம் முழுக்க ஒரு ஹோமோசேப்பியன்ஸாக எங்கெல்லாம் நகர்ந்தது. அப்போ நான் எப்படி பார்க்குறேன்னா, ஒரு பக்கம் நாம் யார் என்பதை அறிந்து கொள்கிற அதே நேரம் இந்த 15 ஆண்டுகளிலே நீங்கள் ஒரு அறிவியல் பூர்வமான அணுகுமுறையும் இதற்குள்ளே வந்திருக்கு. வெறுமனே நான் தான் மூத்தவன், நான் தான் மூத்த ரேஸ் அப்படின்றது இல்லாமல் இப்போ இன்றைக்கி கூட இங்கே நாம் கண்காட்சியாக வச்சுருக்கக்கூடிய ஒட்டுமொத்தத்திலும் அமெரிக்காவினுடைய ஃப்ளாரிடாவில் இருக்கக்கூடிய மியாமியுடைய கார்பன் டேட்டிங் சர்டிஃபிகேட்டோடு தான் இதை நடத்திக்கிட்டு இருக்கோம். அப்போ பழம்பெருமை என்பது நான் தான் மூத்த மொழி, நான் தான் மூத்தவன் என்ற இடம் போயிடுச்சு. இப்போ எல்லாவற்றையும் அறிவியல் பூர்வமாகவும் ஆராய்ந்து ஒரு டேட்டிங்குள்ளே வர்றோம் எல்லோரும். அப்போ அது ரொம்ப முக்கியம் என்று நான் நினைக்கிறேன். அவுட் ஆஃப் ஆப்ரிக்கா தியரி தொடங்கி அந்த டிஎன்ஏ ரிசர்ச் உலகம் முழுக்க போயிட்டுருக்கு. அந்த ஆதி மனிதன் யார், அந்த முதல் மனிதன் யார் என்று அந்த உசிலம்பட்டியில் இருக்கக்கூடிய மாரிமுத்து வரை அந்த ஆய்வு போயிருக்கப்ப இன்றைக்கி நான் பார்க்கிறது பழம்பெருமை அல்ல, மாறாக அறிவியல் பூர்வமாகவே ஒவ்வொரு சமூகமும் தான் யார், தன்னுடைய இடம் என்ன, தன்னுடைய முன்னோர்கள் எத்தகைய தொழில் நுட்பங்களை கொண்டிருந்தார்கள். உதாரணத்துக்கு இன்றைக்கி ஆதிச்சநல்லூரில் பார்க்குறோம், அங்கே மைனிங் நடந்திருக்கு, தங்கத்தை வெட்டி எடுத்திருக்காங்க, பிரான்ஸு, காப்பர், இரும்பு, அப்போ அங்கே நிறைய மெட்டலர்ஜி நடந்திருக்கு. எப்படி கீழடியில் ஒட்டுமொத்தமாக கீழடியில் நம்ம என்ன பார்த்தோம்னா அங்கே ஒரு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி இருந்ததுக்கான தடயங்களை பார்த்தது போல் ஆதிச்சநல்லூரில் இரும்பு, இரும்பும் கனிமங்களை வெட்டி எடுத்தலும் அவைகளை பிரித்தலும் அவைகளிலிருந்து பாத்திரங்களை செய்தலும் அந்த கனிம வளங்களெல்லாம் வெட்டி எடுக்கப்பட்ட அந்த குழிகளை பின்னாட்களில் முதுமக்கள் தாலியை வச்சு மூடுற வழக்கத்துக்கு பார்த்துருக்கோம். அப்போ அப்படி இன்றைக்கி ஆதிச்சநல்லூர் நமக்கு இன்னொரு பெரிய ஒரு சாளரத்தை திறந்து நமக்கு காட்டுது நம்ம என்னவாக இருந்தோம். ஏறக்குறைய ரொம்ப முக்கியம் ஆதிச்சநல்லூரில் வந்து நமக்கு அங்கே சிவகலையில் கிடைத்த நெல் மணிகள், உமி நீங்கிய நெல் கிடச்சிருக்கு. 3200 ஆண்டுகளுக்கு முற்பட்ட நெல் பாதுகாப்பாக மண்ணுக்குள்ளே இருந்திருக்கு. அப்போ இவையெல்லாம் இட் த்ரோஸ் லைட், இது நமக்கு நாம் நம்முடைய இடம் எது அப்படின்றத உலக நாகரிகங்களோடு நம்மை நாம் ஒப்பிட்டு நமக்கான ஒரு இடத்தை வழங்குவதற்கான ஒரு பெருமிதம் என்றுதான் நான் நினைக்கிறேன்.
இந்த அகழ்வாராய்ச்சியின் சான்றுகள் முடிவுகள் நாம் பழம் பெருமைமிக்க ஒரு இனம் என்பதை அறிவுறுத்தினாலும் இன்றைய காலகட்டத்தில் அறிவியல் யுகத்தில் இந்த சான்றுகள் இந்த ஆதாரங்கள் நம்மை எதை நோக்கி உந்தி தள்ள வேண்டும், எதை நோக்கி நாம் அடுத்த பாய்ச்சலுக்கு தயாராக வேண்டும்?
நான் இப்போ பல்வேறு நாடுகளுக்கு போய்கிட்டே இருக்கேன், அங்கே இருக்கக்கூடிய புலம்பெயர் தமிழர்களை பார்த்து கொண்டே இருக்கிறேன், தமிழகத்திலிருந்து வந்தவங்க, இலங்கையிலிருந்து வந்தவங்க, எல்லா இடங்களையும் நான் பார்க்குறேன். அடுத்த தலைமுறை குழந்தைகளுக்கு அவர்கள் மொழியை கற்றுக் கொடுக்கவே கடும் பிரயத்தனம் மேற்கொள்ள வேண்டியது இருக்குது. இந்த ஒரு தலைமுறையோட மொழி முற்றாக அழிஞ்சிருமோ என்கிற ஒரு இடத்தை நிறைய இடங்களில் நான் பார்க்குறேன். ஏன்னா இன்றைக்கி தமிழ் வகுப்புகளுக்கு போய் குழந்தைகளை வலுக்கட்டாயமாக தான் விடுறாங்க. ஏன்னா அந்த குழந்தைகள் கேட்குற கேள்வி, இதை நான் எதுக்கு படிக்கணும், இதை படித்து எனக்கு இதனால் என்ன பிரயோஜனம், இந்த கிரைசிஸை நான் எல்லா இடங்களையும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். அப்போ குறைந்தபட்சம் நான் நினைப்பது இது போன்ற செயல்பாடுகள், இது போன்ற கண்காட்சிகள், இது போன்ற விழாக்கள் அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையாக ஒரு தாய்மொழியை கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியத்தை வலியுறுத்துமே ஆனால் கூட அது ஒரு வெற்றி என்று நான் நினைக்கிறேன். கடந்த மாதம் நான் சிங்கப்பூர் சென்றிருந்தேன். சிங்கப்பூரில் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, சிங்கப்பூர் மொத்தத்துக்கும் இருக்கக்கூடிய தமிழ் குழந்தைகள் அவ்வளவும் தலைகீழாக தமிழை படிக்கிறாங்க, புத்தகங்களை படிக்கிறாங்க, எல்லாவற்றையும் படிக்கிறாங்க. அதை கொஞ்சம் எடுத்து தோண்டி பார்க்கும்போது சிங்கப்பூரினுடைய அந்த ஃபவுண்டிங் பிரைம் மினிஸ்டர் வந்து அங்கே இருக்கக்கூடிய எல்லா தேசிய இனங்களும் அவரவர் தாய்மொழியை படித்தே ஆக வேண்டும் என்று சட்டத்தை ஏற்றி வச்சுருக்காங்க. அப்போ அங்கே மெயின் ஸ்ட்ரீம் ஸ்கூல்ஸ் அவ்வளோலையுமே தமிழை நீங்கள் படித்தாக வேண்டும், மலையை படித்தாகணும், சீன மொழியை படித்தாகணும், அவங்க உங்க தாய்மொழியை, தாய்மொழி என்பது அங்கே வந்து கட்டாயமாக்கப்பட்டிருக்கு, அது வந்து அவங்களுடைய பார்ட் ஆஃப் தேர் கரிக்குலத்துலேயே இருக்குது. அப்போ எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, நான் போகிற வீடுகளிலெல்லாம் என்னோடய புத்தகங்களை எடுத்து அப்படி சாப்டரே வாசித்து முடிக்கிற, அல்லது நான் அங்கே இருக்கிற ஒரு நாளில் என்னோடய ஒரு புத்தகத்தை வாசித்த குழந்தையெல்லாம் பார்த்தேன். அப்போ எனக்கு இது, அப்போ இன்றைக்கி நாம் எத்தனை மொழிகளை வேண்டுமானாலும் படிக்கலாம், நாம் நம்முடைய தாய்மொழியை அவசியம் படித்தாக வேண்டும். அதற்கு ஒரு உதாரணம் சொல்லலாம் நான் நினைக்கிறேன். நான் இந்தியாவிலிருந்து பாலஸ்தீனத்திற்கு 120 பேர் கொண்ட ஒரு ஜேர்னலிஸ்ட்டுகள் மனித உரிமையாளர்கள் குழுவோடு சென்றேன். 16 நாடுகளை சேர்ந்த 120 பேர். அந்த ஒரு மாத பயணத்தில் எங்கள் குழுவில் இருந்த ஜெர்மானியராக இருக்கலாம், ஒரு ஜப்பானியராக இருக்கலாம், எந்த நாட்டவராகவும் இருக்கலாம், எல்லோருக்கும் அவங்கவுங்க தாய்மொழியில் தான் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமே இருந்துச்சு, நமக்கு மட்டும்தான் ஆங்கிலத்தில் இருந்துச்சு. எல்லோரும் அவங்கவுங்க ஓஎஸ் வர அவங்க மொழியில் தான் வச்சுருக்காங்க. அப்போ இது ஏதோ தமிழர்கள் தான் மொழியை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது, அது இங்கே பரப்பப்படுகிற வதந்தி. நான் பார்த்த ஈரானியர்களிலிருந்து அரேபியர்களிலிருந்து எல்லோருக்கும் அவங்க விண்டோஸ் அவங்கவுங்க மொழியில் தான் இருந்துச்சு. நான் எல்லோருடைய கம்ப்யூட்டரையும் எனக்கு பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது, நான் அந்த குழுவில் இருந்தேன். எல்லோரும் அவங்கவுங்க மொழியில் தான் எழுதுகிறாங்க, அவங்கவுங்க மொழி தான் எல்லாமே செய்கிறாங்க. நீங்கள் இன்றைக்கி ஜெர்மனுக்கு போனோம்னா ஜெர்மன் மொழியை படிக்காமல் அங்கே மருத்துவம் படிக்க முடியாது, இன்ஜினியரிங் படிக்க முடியாது. நீங்கள் ரஷ்யாவுக்கு போய் ரஷ்ய மொழியை படிக்காமல் அங்கே மருத்துவம் படிக்க முடியாது. உலகம் முழுக்க அப்படி தான் இருக்குது, நாம் தான் ஆங்கில வயப்பட்டிருக்கோம் என்று நான் நினைக்கிறேன்.
நீங்கள் ஒரு எழுத்தாளர், பன்முகம் கொண்ட கலைஞர், உங்களது பயணத்தில் அடுத்த கட்டம் என்ன, அடுத்து என்ன செய்ய திட்டமிட்டுள்ளீர்கள்?
நான் எப்பொழுதுமே என்னுடைய அடுத்த கட்டம் அப்படின்னு ஒன்றை பற்றி சிந்திப்பதே இல்லை. நான் வந்து ப்ரெசண்ட்டில் வாழணும் அப்படின்னு நினைக்கிற ஆள். என்னுடைய அந்த கணம் இருக்கு இல்லையா, ப்ரெசண்ட் லைஃபை நீங்கள் ஃபுல்லஸ்டாக வாழணும். ப்ரெசண்ட் லைஃப் நம்மளுடைய தற்கால வாழ்க்கை கோருகிற அனைத்திலும் ஈடுபடணும். ஃப்யூச்சரில் ஒன்றில் போய் ஈடுபடுறதா எனக்கு நம்பிக்கை இல்லை. எனக்கு பொறுத்தவரை என்னுடைய எழுத்து, என்னுடைய பயணங்கள், என்னுடைய மொழியாக்கங்கள், என்னுடைய சமூகம் சார்ந்த செயல்பாடு, இடையீடுகள், அது அரசியல் இடையீடாக இருக்கலாம். இப்போ இன்றைக்கி மதுரையில் டங்ஸ்டன் பிரச்சனை இருக்குன்னா அதில் நான் போய் நிற்கணும் முன்னால். அப்போ என் சமகாலம் கோருகிற, என் சமகால வாழ்க்கை எதிலெல்லாம் என் தலையீடை கோருகிறதோ அதில் நான் போய் நேரடியாக நிற்பதை தான் என்னுடைய லைஃபோட மிஷன் என்று நான் நினைக்கிறேன். எனக்கு அதில் சமீப ஆண்டுகள் ரொம்ப ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்குது. உதாரணத்துக்கு என்னுடைய தூங்கா நகர நினைவுகள் என்கிற மதுரையினுடைய வரலாறு 3 பதிப்பை கண்டிருக்கிறது. என்னுடைய போராட்டங்களின் கதை விகடனில் தொடர வந்தது 2 பதிப்பை கண்டிருக்கிறது. கொலப்பசி நூல் இப்போ 2 பதிப்புக்கு சென்று கொண்டிருக்கிறது. இந்த வருடம் மட்டும் என்னுடைய அடுத்த 5 புத்தகங்கள் புதிதாக வெளியாக இருக்குது. இந்த ஆண்டு 2025 என்னுடைய வருடம் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் இந்த வருடம் இப்போவே என் கை நழுவி போன மாதிரி இருக்கு. ஏன்னா அவ்வளோ வேலைகளை இந்த வருடம் நான் திட்டமிட்டு வைத்திருக்கிறேன். அப்போ இந்த வேலைகளை செய்வது, பயணங்களை செய்வது, மதுரையில் பசுமை நடையை தொடர்ந்து நடத்துவது, எப்பொழுதும் நான் மக்களோடு புலங்கிக் கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைக்கிற ஒரு ஆளாக இருக்கேன். எனக்கு மக்களோடு இருக்கணும், ஜனங்களோடு இருக்கணும். அதனால தான் இன்றைக்கு இந்த பொங்கலில், நேற்று மெல்பர்னில் ஆதிச்சநல்லூர் கண்காட்சி நடைபெற்றது, இன்றைக்கு சிட்னியில் இந்த கண்காட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது, அடுத்த வாரம் சனிக்கிழமை அடிலைடிலும் இந்த கண்காட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. அப்போ நான் நினைப்பது, நான் தொடர்ந்து பயணம் செய்வதற்கான ஏதோ ஒரு காரணத்தை நானே தேடிக்கொண்டே இருப்பேன். நானே ஒரு வேலையை செய்து அதை எடுத்து முடித்து அது அந்த செய்தியை பரப்புவேன். அந்த செய்தி என்னை அழைத்து கொண்டே இருக்கும். இந்த வருடம் கூடுதலாக ஐரோப்பா அமெரிக்கா பக்கம் போகும் திட்டம் இருக்கிறது, அழைப்புகள் இருக்கிறது. தொடர்ந்து பணி செய்து கிடக்க வேண்டும். வேலை அடுத்து என்ன செய்வதென்ற கேள்வியோடு ஒருபோதும் இருந்து விடக்கூடாது என்பதுதான் என்னுடைய திட்டம்.
வாழ்த்துக்கள், உங்கள் பயணம் தொடர்க.
நிச்சயமாக இந்த உற்சாகமான பொங்கல் விழாவில் SBS நேயர்களை சந்தித்ததில் பெருமகிழ்ச்சி. SBS நேயர்களோடு நான் 10 மேலாக தொடர்ச்சியாக உரையாடி கொண்டிருக்கிறேன். ஆஸ்திரேலியாவுக்கு வந்தால் என்னுடைய வருகையை அறிவிக்கக்கூடிய தளமாகவும் SBS திகழ்கிறது. நன்றி.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் போட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.